அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 17 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து கண்டி மாவட்டத்தில் இன்று ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் சிக்கி மேலும் பலர் உயிரிழந்திருப்பது குறித்த செய்தி,
ரெண்டு குடும்பத்திலேயும் ஒரு குடும்பத்தில் ஒரு தாயும் ஆம்பளை பிள்ளை, அடுத்த குடும்பத்திலையும் ஒரு தாயும் ரெண்டு ஆம்பளை பிள்ளை, இவங்க அப்படியே
தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை உள்பட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை தொடர்பான செய்தி, தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று திங்கட்கிழமை முடிவடைந்த நிலையில் தேர்தல் கருத்து கணிப்புகளின் நம்பகத்தன்மை குறித்து வல்லுநர் ராஜநாயகத்தின் பேட்டி,
கணிப்பு நடத்துறவங்க அவங்க எல்லாம் யாருமே
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பருதி மற்றும் விஷ்ணுபிரியா.
ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் நடந்த இரு வெவ்வேறு குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் குறைந்தது 15 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் ஈராக் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஷியா முஸ்லிம் பிரிவினர் பெரும்பான்மையாக வசிக்கும் அல்ஷாப் மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள சந்தையை இலக்காக வைத்து முதல் குண்டுவெடிப்பு தற்கொலைப்படை பெண் ஒருவரால் நடத்தப்பட்டது. மற்றொரு குண்டுவெடிப்பு தெற்கு பகுதியில் உள்ள அல் ரஷித் பகுதியின் அருகாமையில் கார் வெறிகுண்டு மூலம் நடந்துள்ளது. இதன் பின்னணியில் யார் உள்ளனர் என்பது தெரியவில்லை.
சிரியாவில் உள்ள தற்போதைய போர் நிறுத்தம் குலைந்து போகுமானால் அங்கு மீண்டும் ஒரு முழுமையான போர் உருவாகக்கூடும் என்று சிரியாவின் மோதல்களை பற்றி கலந்துரையாட வியன்னாவில் கூடியுள்ள உலக வல்லரசுகள் மற்றும் பிராந்திய நாடுகள் தெரிவிக்கின்றன. போர் நிறுத்தத்தை தொடர்ந்து மீறுவோர் இந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். முற்றுகையிடப்பட்ட பகுதிகளில் ஐநா உதவி வாகன தொடரணிகள் செல்வது தடுக்கப்படுமானால் ஒரு வாரத்தில் விமானங்கள் மூலம் உதவி பொருட்கள் வழங்கும் பணி தொடங்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது.
பிரிட்டனை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவதற்கு பரப்புரை செய்யும் முக்கிய நபரான போரிஸ் ஜான்சனை ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்ட் டஸ்க் விமர்சித்து கருத்து தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் டொனால்ட் டஸ்க் ஐரோப்பாவை ஒற்றுமைப்படுத்தும் ஹிட்லரின் அழிந்து போன பேராசையை ஐரோப்பிய ஒன்றியமும் பகிர்ந்து கொள்கிறது என்று போரிஸ் ஜான்சன் கூறியிருந்ததை டொனால்ட் டஸ்க் விமர்சித்திருக்கிறார். இத்தகைய கருத்துக்கள் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட உரையாடலின் எல்லைகளை கடந்துவிட்டது என்றும் டஸ்க் கூறியுள்ளார்.
ஆறு விளையாட்டு பிரிவுகளை சார்ந்த 31 தடகள வீரர்கள் வரவிருக்கும் ரியோ போட்டிகளில் பங்கேற்க முடியாமல் போகலாம் என்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்துள்ளது. 2008 பீஜிங் ஒலிம்பிக்ஸ் போட்டியின் போது இந்த வீரர்களிடம் ஊக்கமருந்து பரிசோதனைக்காக எடுக்கப்பட்ட மாதிரிகளை மறுபரிசோதனை செய்த போது அதன் முடிவுகள் வித்தியாசமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. அண்மையில் நடந்த ஊக்கமருந்து ஊழல் குற்றச்சாட்டுகளையொட்டி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் செயற்குழுவின் அவசர கூட்டம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
பங்களாதேஷ் பள்ளி ஒன்றின் தலைமை ஆசிரியர் இஸ்லாம் மத நம்பிக்கையை அவமதித்ததற்காக பொது இடத்தில் வைத்து அவமானப்படுத்தப்பட்ட பின்னர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சிறுபான்மை இந்து மதத்தைச் சேர்ந்த ஷாமல் கண்டி பக்தா என்ற அந்த தலைமை ஆசிரியர் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் பள்ளி நிர்வாக குழு மற்றும் கிராமவாசிகள் முன்னர் ஆஜர் செய்யப்பட்டார். பின்னர் வலுக்கட்டாயமாக கிராம மக்களின் நிர்பந்தத்தின் பெயரில் தன் இரு காதுகளை பிடித்துக் கொண்டு தோப்புக்கரணம் போட வைக்கப்பட்டார். இந்த தண்டனை பொதுவாக சிறுவர்களுக்கு தரப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாம் குறித்த நம்பிக்கையை தான் கேள்வி செய்யவில்லை என ஷாமல் கண்டி பக்தா பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்.
ஐரோப்பாவிற்கு குடியேறிகளையும் அகதிகளையும் கடத்த பயன்படுத்தப்படும் சட்டவிரோத ஆட்கடத்தல் வலையமைப்புகளை பற்றி ஐரோப்பாவின் குற்றவியல் அமைப்பான யூரோபோல் ஒன்று தகவலை வெளியிட்டுள்ளது.
செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் தலைநகர் கொழும்பு உள்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் மத்திய மாகாணம் கண்டியில் இன்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. இதில் பலர் பலியாகியுள்ளனர். அது குறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் பல பாகங்களிலும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை தொடர்ந்தும் காணப்படுகின்றது. கேகாலே மாவட்டம் அரநாயக்கா பிரதேசத்திலும் இன்று மாலை பாரிய நிலச்சரிவு அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. சுமார் 250 குடும்பங்களின் வாழ்விடங்களை கொண்ட பகுதியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. போலீஸ் தகவல்களின்படி இதுவரை சுமார் 80 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நேற்று நள்ளிரவு கண்டி மாவட்டம் ரம்புக்கனை பிரதேசத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் புதையொன்று 6 பேர் பலியாகி உள்ளதாக கூறப்படுகின்றது.
மூணு நாளா தொடர்ந்து மழை பெய்யுது. இரவு 12:30 நடந்து சம்பவம். எங்க வீட்டுக்கு முன்னுக்கால சத்தமிட்டு கேட்டுக்காம நானும் வரைக்கும் ஓடி போனோம். போகல ஒருத்தர் வந்து குரோடு கொண்டிருக்கிறாரு, எங்களோட வீட்டை போய் பேசி அதை நாங்க தப்பி விடுறது பக்கத்து விட்டுருன்னு பேசிச்சு. அப்ப நான் படுத்து இந்த ரூமுக்கு ஒரு 20 மீட்டர் முன்னால இல்ல லைட்டும் கரண்ட் இல்ல, நாங்க டோர்ச் அடிச்சு கூட போனோம். பேத்து பார்த்து எல்லா வீடும் பொது முடியும். அப்புறம் வந்து அது வந்து மண் சர்வீஸ் கட்டி தகுந்த ஆமி கேம்புக்கு கால் பண்ணி ஆமி கேம்பால வந்து ராவ் செஞ்சா ராவ் ஒன்று செய்யலாம். என்ன மறுவாலும் மண் சர்வீஸ் ஏற்பாடு கொண்டிருக்காங்க அங்கே வீடு இல்ல. அதோட போலீசாலை மாமியான வந்து எல்லாரும் வீட்டு அதான் நீங்க தைரியம் விட்டு வெளியாகுங்கன்னு சொன்னது. அப்புறம் எல்லாம் வெளியாகி போனோம். போலீசால ஆமையெல்லாம் வந்து அந்த புதஞ்சிந்தவங்கள தீர்ந்த பணியில் ஈடுபட்டாங்க. ரெண்டு குடும்பத்திலையும் அவங்க இந்த ஊர்ல எங்கட சொந்தக்காராக்கள். ஒரு குடும்பத்தை சேர்ந்த தாயும் 25 வயசுடைய மகனும் 12 வயசுடைய மகனும். அடுத்த குடும்பத்துல தாய்க்கு 42 வயது, அந்த குடும்பத்துல மகன் வந்து 14 வயசு, அடுத்த மகன் வந்து 9 வயசு. இவங்க அப்படியே புதவண்டு மோத்தாங்க 6 பேர் அப்படி உள்ளுக்காகி இப்ப 2 கோடி எடுத்தோம். மத்த கோடி தேடி கொண்டிருக்கோம். இன்னும் 4 சடலாம் உள்ளுக்கு 15. அவங்களோட ஹஸ்பண்ட் 2 பேரும் ஹோட்டல் செய்யறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஹோட்டல் 7 பேர் ஒருத்தர் மட்டும் செய்யறாரு. முடிஞ்சு கடையை முடித்து வரும்போது 12:30 ஆகுது. அது வரும்போது இவங்க எல்லாம் புதிலிருந்து மவுத்தாது, அதாவது புதிலிருந்து இறந்துட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் பாதுகாக்கப்பட்டாங்க. வேலை நிப்பாட்டங்க, ராவில வேலை செய்யலாது, மழை இந்த மண் சரியுது, அவதானம் சுத்தி நாளைக்கு வெள்ளனைக்கு தேடுற பணியில் ஈடுபட்டேன்னு சொல்லிட்டு ஆமியால நிப்பாட்டிட்டு போனாங்க. ஏன்னா வேலை செய்ய முடியாது.
இலங்கையில் பெய்து வரும் கனமழை மற்றும் மண்சரிவு காரணமாக கடந்த 3 நாட்களில் 11 பேர் பலியாகி உள்ளனர். மேலும் 6 பேர் காணாமல் போயுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறுகின்றது. தலைநகர் கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நாட்டின் பல பாகங்களிலும் 51,000 குடும்பங்களைச் சேர்ந்த 226,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறுகின்றது. இவர்களில் 30,000 குடும்பங்களைச் சேர்ந்த 128,000 பேர் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி தற்போது பாதுகாப்பான இடங்களில் தங்கி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஆறுகள் மற்றும் நீர் அணைகள் நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் அதன் மதகுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. அருகாமையிலுள்ள குடியிருப்பாளர்களை அவதானமாக இருக்குமாறு முன்னெச்சரிக்கையும் அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் மழை வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக சில இடங்களில் தொடர்ந்தும் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது.
உதயகுமார் வழங்கிய செய்திக்குறிப்பை கேட்டீர்கள். யாழ்குடா நாட்டில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்ட 3 தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பான மனுக்களை இலங்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் KS உதயகுமார்.
யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் யாழ் குடநாட்டில் இராணுவம் கையகப்படுத்திய 3 தனியார் காணிகளை விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை ஆராய்வதற்கு உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த புகார் சம்பந்தமாக எதிர்வரும் 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் விளக்கமளிக்குமாறு தலைமை நீதிபதி ஸ்ரீபவன் உட்பட 3 அடங்கிய நீதிபதிகளின் குழு இலங்கை இராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. மனு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த மனுதார சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட தனியார் காணிகளை இலங்கை இராணுவம் 2012 பலவந்தமாக கையகப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். காணிகளை கையகப்படுத்தும் போது காணி தொடர்பான சட்ட விதிமுறைகளை அணுக இராணுவத்தினர் தவறியுள்ளதாக குற்றம் சாட்டிய வழக்கறிஞர் மனுதாரர்களுக்கு நஷ்டஈடுகளை பெற்றுக் கொடுக்க தவறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே சட்ட விரோதமான முறையில் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு அவர் நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். அரச தரப்பின் வழக்கறிஞர் கருத்துக்களை தெரிவித்த போது சம்பந்தப்பட்ட காணிகளை யாழ் பிரதேச செயலாளர் சட்ட ரீதியாக கையகப்படுத்தியுள்ளதாக அறிவித்தார். இந்த தகவலை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தெரிவித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சட்ட ரீதியாக கையகப்படுத்தப்பட்டிருந்தால் மனுதாரர்களுக்கு நஷ்டஈடுகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தவறியது ஏனென்று கேள்வியொன்றை எழுப்பினார். எனவே இந்த புகார் சம்பந்தமாக மேலும் அரச தரப்பின் விளக்கங்களை கோருவது அவசியம் என்று தெரிவித்த தலைமை நீதிபதி வழக்கு விசாரணையை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதாக அறிவித்தார். அன்றைய தினம் சம்பந்தப்பட்ட காணிகள் கையகப்படுத்தப்பட்ட விதம் குறித்து நீதிமன்றத்தில் விளக்கமளிக்குமாறு இலங்கை இராணுவத்துக்கு உத்தரவிடப்பட்டது.
நீதிமன்ற செய்தியாளர் KS உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
செய்தி அரங்கில் இனி தமிழக கண்ணோட்டம். தென்மேற்கு வங்க கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை உள்பட கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதன் தீவிரத்தன்மை குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இன்று காலை தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கு தென்கிழக்கே 240 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருந்தது, வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி. அது வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே 125 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நாளை காலை சென்னைக்கு மிக அருகில் அதிகாலையில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால உங்களுக்கு வந்து சென்னையில வந்து தமிழ்நாடு முழுவதும் பொதுவாக நல்ல மழை இருக்கும்.
வானிலை எச்சரிக்கையில் வந்து மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கீர்கள், அது பற்றி சொல்ல முடியுமா?
ஒரு சில இடங்களில் வட தமிழகத்துடைய கடலோர மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் ஒன்று மாவட்டங்கள் உள்ள இருக்க திருவண்ணாமலை இந்த இடத்துல ஒரு சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கிறோம். உள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கிறோம். தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கிறோம்.
இப்ப இந்த மழை எத்தனை நாட்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது?
தற்பொழுது இருக்கின்ற நிலையில கணித்து வானிலை கணிப்பு எப்படி பார்த்தீர்கள் என்றால் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு இருக்கும். நாளை ஆனா கனமழை மழையுடைய தன்மையானது நாளை மதியத்திலிருந்து குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையுடன் ஒப்பிடும் போது இப்ப தற்போது பெய்து வரும் மழை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்?
ஒவ்வொரு மழையும் ஒவ்வொரு வகையானது. தற்பொழுது உள்ள மழையில் ஓரிரு இடங்களிலே அந்த அளவிற்கு, அதாவது டிசம்பர் மழை என்று நீங்க சொல்லப்படும் பொழுது அதே அளவு சரி மிகச்சரியாக 44 சென்டிமீட்டர் என்று இப்பொழுது கணிக்கப்படவில்லை, அந்த மாதிரி கணிக்கப்படவில்லை. 25 சென்டிமீட்டருக்கு மேல் அதிகமாக உள்ள மழை எதுவும் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய மிக கனத்த மழையாக கருதப்படும். ஓரிரண்டு இடங்களிலே நாம் எதிர்பார்க்கலாம்.
அந்த 25 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா?
இப்பொழுது இருக்கிறது. ஓரிரு இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாலும், மேலும் அது சென்னைக்கு மிக அருகே வருவதற்குரிய சாத்தியக்கூறு இருப்பதாலும் நாம் இதை எதிர்பார்க்கிறோம்.
சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று திங்கட்கிழமை முடிவடைந்த நிலையில் தேர்தல் கருத்துக் கணிப்புகளின் நம்பகத்தன்மை குறித்து கருத்துக் கணிப்பு வல்லுநர் ராஜநாயகத்தை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
தேர்தலுக்கு முந்தைய கருத்துக் கணிப்பு, தேர்தலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸிட் போல் அப்படின்றது பிந்தைய கருத்து கணிப்பு, ரெண்டு எடுத்துக்கிட்டாலுமே அதனுடைய நம்பகத்தன்மை எதை பொறுத்திருக்குதுன்னா நம்ம கடைபிடிக்கக்கூடிய அணுகுமுறையை பொறுத்திருக்கு. அறிவியல் ஆய்வு முறை, எந்த ஆய்வு முறையை பயன்படுத்துறாங்க அப்படின்றத பொறுத்திருக்கு. அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சாம்பிள்ஸு அது அறிவியல் பூர்வமாக அந்த ஒட்டுமொத்த மக்கள் திரள் பாப்புலேஷன் அதை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்புறம் அந்த சாம்பிள் சைஸ் வந்து ஓரளவிற்கு புள்ளியியல் ரீதியாக சிக்னிஃபிகண்டாக சைஸபிளான ஒரு சாம்பிள் சைஸ் இருக்கணும். இந்த ரெண்டு இதை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கிட்டாக்க அது அறிவியல் பூர்வமாக நம்பகத்தன்மை உடையதாகத்தான் இருக்கும்.
இப்போ நீங்கள் சொல்கிறதமான சாம்பிள் சைஸ் உட்பட இந்த மெத்தடாலஜி வந்து முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை வந்து எப்படி உறுதி செய்வது? ஏனென்றால் அது தொடர்பாகவே பல்வேறு விதமான சர்ச்சைகள் வந்து தொடர்ந்து இருக்கிறது இல்லையா?
ஆமாம், கணிப்பு நடத்துகிறவங்க அவங்க எல்லாம் யாருமே சாம்பிளினுடைய ப்ரொஃபைல் அதை பங்கேற்றோருடைய பின்னணியை கரெக்டாக சொல்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே அது ஷியூராக இருக்கிறது இல்லை. ஜாதி ரீதியா, மத ரீதியா, படிப்பு ரீதியா இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்திட்டா பார்வையாளர்கள் அல்லது வாசகர்கள் அல்லது தொலைக்காட்சி நேயர்களோ அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தெரியும் ஓகே இவங்க எடுத்துருக்க அந்த சாம்பிள் வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய அந்த விகிதத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கு, ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கு இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும்.
எந்த மாதிரி இருக்குன்னு நீங்க சொல்றது சரி. அதே நேரத்தில் வந்து அந்த மாதிரி நடைமுறைகள் வந்து உண்மையிலேயே பின்பற்றப்படுகின்றனவா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது இல்லையா?
நிச்சயமா அந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா ரெண்டு விதமான அணுகுமுறை இல்ல நான் எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல், அந்த பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட இன்டர்வியூ நடத்துறது, கருத்து கணிப்பு நடத்துறது, அது ஒரு வகை. அத ஒரு புள்ளியியல் ரீதியான சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் டெக்னிக்ல பயன்படுத்தினா அது சரியாக வரும். ஆனா அது எவ்வளவு பேர் கரெக்டா அதை செய்யறாங்க அப்படின்றது கேள்விக்குறியாதான் இருக்கு. அடுத்து தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த லிஸ்ட்டு வாக்காளர் பட்டியலே எந்த அளவிற்கு ரிலையபிளா இருக்குது அப்படின்றதுமே கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவங்களே ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாத்தி மாத்திட்டே இருக்கிறாங்க.
தேர்தல் கருத்து கணிப்பு வல்லுநர் ராஜநாயகம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களிலும் நேயர்கள் கேட்கலாம். தமிழோசை நிகழ்ச்சி தொடர்பான கருத்துக்களை நேயர்கள் அஞ்சல் மூலமாகவும் எமது இணையதளம் மூலமாகவும் அனுப்பலாம். வணக்கம் நேயர்களே.